ஓம் சாந்தி. 20/1/2026. இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இது மறைமுகமான விஷயமாகும். நினைவின் மூலம் நினைவு கிடைக்கிறது. யார் நினைவு செய்வது இல்லையோ அவர்களை பாபா எப்படி நினைவு செய்வார்? கேள்வி. சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த படிப்பை படிக்கின்றீர்கள்? அது முழு கல்பத்திலும் படிப்பிக்கப்படுவது இல்லை. பதில், வாழ்ந்து கொண்டே சரீரத்திலிருந்து விடுபடுவது, அதாவது இறப்பதற்கான படிப்பை இப்பொழுது படிக்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபட்டவராக ஆக வேண்டும். மற்றபடி எதுவரை சரீரத்தில் இருக்கிறீர்களோ அதுவரை கர்மம் செய்யத்தான் வேண்டும். சரீரம் இல்லை என்றால்தான் மனம் கூட செயல்படாமல் இருக்கும். ஆகையால் மனதை வென்றவர்கள் உலகை வென்றவர்கள் அல்ல, ஆனால் மாயையை வென்றவர்கள்தான் உலகை வென்றவர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி. தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஏனென்றால் எதுவும் தெரியாதவர்களுக்கு தான் கல்வி கற்பிக்கப்படுகிறது என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். எல்லையற்ற தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்த இறைவன் வருகிறார் என்றால் யாருக்கு கற்பிப்பார்? கண்டிப்பாக யார் உயர்ந்ததிலும் உயர்ந்த முற்றிலும் எதுவும் புரியாதவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கே ஆகும். ஆகையால்தான் அழிவிற்கான காலத்தில் அன்பற்ற புத்தி என்று சொல்லப்படுகிறது. எப்படி அன்பற்ற புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டார்கள்? 84,00,000 பிறவிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? எனவே பாபாவையும் கூட 84,00,000 பிறவிகளுக்கு கொண்டு சென்று விட்டார்கள். பரமாத்மா நாய் பூனை ஜீவ ஜந்துகளில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள். இதை இரண்டாவது கருத்தாக புரிய வைக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. யாராவது புதியவர்கள் வந்தால் அவர்களுக்கு முதன் முதலில் எல்லைக்கு உட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட பெரிய தந்தை மற்றும் இவர் எல்லைக்கு உட்பட்ட சிறிய தந்தை ஆவார். எல்லையற்ற தந்தை என்றால் எல்லையற்ற ஆத்மாக்களின் தந்தை பிரம்மா பாபா எல்லைக்கு உட்பட்ட தந்தை ஜீவ ஆத்மாக்களின் தந்தையாக ஆகிவிட்டார். அவர் சிவ தந்தை, அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார். இந்த ஞானத்தை கூட அனைவரும் ஒரே மாதிரி தாரணை செய்ய முடியாது. சிலர் 1% தாரணை செய்கிறார்கள் என்றால் சிலர் 95% தாரணை செய்கிறார்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சூரிய வம்ச ராஜ்யம் இருக்கும் அல்லவா? ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் இருப்பார்கள். இது புத்தியில் வருகிறது அல்லவா? பிரஜைகளில் அனைத்து விதமான மனிதர்களும் இருக்கிறார்கள். பிரஜைகள் என்றால் பிரஜைகளே. இதுவும் ஒரு கல்வி என்று தந்தை புரிய வைக்கிறார். தங்களுடைய புத்தியின்படி ஒவ்வொருவரும் படிக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய நடிப்பு கிடைத்திருக்கிறது. கல்பத்திற்கு முன்பு யார் எவ்வளவு கடைபிடித்தார்களோ அந்த அளவிற்கு இப்பொழுதும் தாரணை செய்கிறார்கள். படிப்பு ஒரு பொழுதும் மறைந்திருக்க முடியாது. படிப்பின்படிதான் பதவி கிடைக்கிறது. இன்னும் கொஞ்சம் போனால் தேர்வு நடந்தே ஆகும் என்று பாபா புரிய வைக்கிறார். தேர்வு நடக்காமல் தேர்ச்சி என்பது நடக்க முடியாது. கடைசியில் அனைத்தும் தெரியும். ஆனால் இப்போது கூட நாம் எந்த பதவியை அடைவதற்கு தகுதியானவர்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். வெட்கப்பட்டுக் கொண்டு அனைவரோடும் சேர்ந்து கையை உயர்த்தி விடுகிறார்கள். நாம் எப்படி லக்ஷ்மி நாராயணனாக ஆக முடியும் என்று மனதில் புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். இருந்தாலும் கையை உயர்த்தி விடுகிறார்கள். புரிந்து கொண்டே கையை உயர்த்தி விடுவதை கூட அஞ்ஞானம் என்றே சொல்லலாம். எவ்வளவு அஞ்ஞானமாக இருக்கிறது என்பதை பாபா உடனே புரிந்து கொள்கிறார். இதைவிட அந்த மாணவர்களுக்கு புத்தி இருக்கிறது. நாம் பட்டம் பெறுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை, தேர்ச்சி பெற மாட்டேன் என்று புரிந்து கொள்கிறார்கள். இதைவிட அந்த அஞ்ஞானிகள் நல்லவர்கள். அவர்கள் ஆசிரியர் என்ன படிப்பிக்கின்றாரோ அதில் நாம் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுப்போம் என்று புரிந்து கொள்கிறார்கள். நாங்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவோம் என்றால் சொல்வார்கள். எனவே இங்கு அந்த அளவிற்கு கூட புத்தி இல்லை என்று நிரூபணமாகிறது. அதிக தேக அபிமானம் இருக்கிறது. நீங்கள் லக்ஷ்மி நாராயணனாக ஆக வந்துள்ளீர்கள் என்றால் செயல்பாடுகள் மிக நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? சிலர் விநாச காலத்தில் அன்பற்ற புத்தியுடையவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் விதிப்படி அன்பு இல்லை எனும்போது அவர்களுடைய நிலை என்னவாகும்? உயர்ந்த பதவியை அடைய முடியாது. அழிவிற்கான காலத்தில் அன்பற்ற புத்தி என்பதன் பொருள் என்ன என்பதை பாபா அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் மற்றவர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? எந்த குழந்தைகள் நாம் சிவ பாபாவின் குழந்தைகள் என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே முழுமையான பொருளை புரிந்து கொள்வது இல்லை. பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்பது மறைமுகமான விஷயமாகும். படிப்பு மறைமுகமானது இல்லை அல்லவா? படிப்பில் வரிசைப்படியாக இருக்கிறது. அனைவரும் ஒரே மாதிரி படிப்பார்களா என்ன? இவர்கள் இன்னும் குழந்தைகள் என்று பாபா புரிந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட தந்தையை 3-4 மாதங்கள் கூட நினைவே செய்வது இல்லை. அவர்களுடைய கடிதம் வரும் வரை நினைவு செய்கிறார்களா இல்லையா என்பது எப்படி தெரியும்? பிறகு அந்த கடிதத்தில் இந்த ஆன்மீக சேவை செய்கின்றேன் என்ற சேவை செய்திகளும் வர வேண்டும். நிரூபணம் தேவை அல்லவா? அப்படி தேக அபிமானம் உடையவர்களாக உள்ளார்கள். ஒரு பொழுதும் நினைவு செய்வது இல்லை. சேவையின் நிரூபணத்தை காட்டுவது இல்லை. இன்னார் வந்தார், அவருக்கு புரிய வைத்தேன் என்று சிலர் செய்தி எழுதுகிறார்கள் எனும் பொழுது பாபாவும் குழந்தை உயிருடன் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார். சேவையின் செய்திகளை சரியாக கொடுக்கிறார்கள். சிலர் 3-4 மாதங்கள் வரை கடிதம் எழுதுவதே இல்லை. செய்தி எதுவும் இல்லை என்றால் இறந்து விட்டார் அல்லது நோயுற்று இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. நோயுற்ற மனிதர்கள் கடிதம் எழுத முடியாது. என்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது, ஆகையால் தான் கடிதம் எழுதவில்லை என்றும் சிலர் எழுதுகிறார்கள். சிலர் நோயுறுவதும் இல்லை, செய்தியும் சொல்வது இல்லை, தேக அபிமானம் இருக்கிறது. பிறகு தந்தை யாரை நினைவு செய்வார்? நினைவின் மூலம்தான் தந்தையின் நினைவுடன் தொடர்பு கிடைக்கிறது. ஆனால் தேக உணர்வு இருக்கிறது. என்னை சர்வவியாபி என்று சொல்லி 84 லட்சத்தை விடவும் அதிகமான பிறவிகளில் கொண்டு போய் விட்டார்கள் என்று பாபா வந்து புரிய வைக்கிறார். மனிதர்களுடைய புத்தி கல் புத்தி என்று சொல்லப்படுகிறது. பகவானை கல்லிலும் உள்ளிலும் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே இது எல்லையற்ற நிந்தனை ஆகிவிட்டது அல்லவா? ஆகையால் பாபா கூறுகிறார், என்னை எவ்வளவு நினைவு செய்கிறார்கள்? நீங்கள் இப்பொழுது வரிசைப்படியாக புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் பலியாவோம், தங்களை வாரிசாக ஆக்குவோம் என்று பக்தி மார்க்கத்தில் பாடுகிறார்கள். கல்லிலும் உள்ளிலும் இருக்கிறார் என்று சொல்வது வாரிசாக ஆக்குவது ஆகுமா? எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள். அதனால்தான் பாபா எப்பொழுதெல்லாம் தர்மம் கிட்ட அதர்மம் தலை தூக்குகிறதோ என்று கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தந்தையை தெரிந்துள்ளீர்கள் எனும் பொழுது தந்தையை எவ்வளவு புகழ் பாடுகிறீர்கள்? சிலர் மகிமை என்ன நினைவு செய்து 2 வார்த்தைகள் கூட ஒரு பொழுதும் எழுதுவது இல்லை. தேக அபிமானம் உடையவர்களாக ஆகியுள்ளார்கள். நமக்கு தந்தை கிடைத்திருக்கிறார். நம்முடைய தந்தை நமக்கு கற்பிக்கிறார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா, நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன். உலக ராஜ்யம் எப்படி கிடைக்கும் என்று உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன். நாம் உலக ராஜ்யத்தை பெறுவதற்காக எல்லையற்ற தந்தையிடம் கல்வி கற்கிறோம் என்ற போதை இருந்தது என்றால் மகிழ்ச்சி வந்துவிடும். கீதையும் படிக்கிறார்கள், ஆனால் சாதாரண புத்தகத்தை படிப்பதை போல படிக்கிறார்கள். கிருஷ்ண பகவானுடைய மகாவாக்கியம் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். கொடுக்கிறேன். அவ்வளவுதான். அந்த அளவிற்கு புத்தியின் நினைவோ அல்லது மகிழ்ச்சியோ இருப்பது இல்லை. கீதையை படிக்கக்கூடியவர்களிடத்திலோ அல்லது சொல்பவர்களிடத்திலோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சி இருப்பது இல்லை. கீதையை படித்து முடித்துவிட்டு தொழிலுக்கு சென்று விடுகின்றனர். அவ்வளவுதான். எல்லையற்ற தந்தை நமக்கு கற்பிக்கிறார் என்பது இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. வேறு யாருடைய புத்தியிலும் நமக்கு பகவான் கற்பிக்கிறார் என்பது வராது. எனவே முதன் முதலில் யாராவது வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இரண்டு தந்தையின் தத்துவத்தை புரிய வைக்க வேண்டும். சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது நரகமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். நாங்கள் சத்தியுகத்திலும் இருக்கிறோம், கலியுகத்திலும் இருக்கிறோம் என்று யாரும் சொல்ல முடியாது. யாருக்கு துக்கம் கிடைக்கிறதோ அவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள். யாருக்கு சுகம் கிடைக்கிறது என்றால் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். இப்படி அநேகர் சொல்கிறார்கள், துக்கமான மனிதர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள், நாங்கள் அதிக சுகத்தில் இருக்கிறோம். மாட மாளிகைகள் போன்ற அனைத்தும் இருக்கிறது. வெளியில் பகட்டான அதிகமான சுகத்தை பார்க்கிறார்கள் அல்லவா? சத்தியுக சுகம் இங்கே இருக்க முடியாது என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். சத்தியுகத்தை கலியுகம் என்று சொன்னாலும் கலியுகத்தை சத்தியுகம் என்று சொன்னாலும் இரண்டும் ஒன்றுதான் என்பது கிடையாது. அப்படி புரிந்து கொள்பவர்களை அஞ்ஞானிகள் என்றே சொல்ல முடியும். எனவே முதன் முதலில் தந்தையின் தத்துவத்தை சொல்ல வேண்டும். பாபாதான் தன்னுடைய அறிமுகத்தை அளிக்கிறார். வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. பரமாத்மா சர்வ வியாபி என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆத்மாவும் பரமாத்மாவும் ரூபத்தில் ஒன்றுதான். நீங்கள் இப்பொழுது சித்திரங்களில் காட்டுகிறீர்கள், அவரும் ஆத்மாதான். ஆனால் அவரை பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. அவர் எப்படி வருகிறார் என்பதை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். அனைத்து ஆத்மாக்களும் பரம்தாமத்தில் இருக்கின்றன. இந்த விஷயங்களை வெளியில் உள்ளவர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. மொழி கூட மிகவும் சகஜமானது ஆகும். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். கிருஷ்ணர் ஒன்றும் கீதையை சொல்வது இல்லை. அவர் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் சொல்ல முடியாது. தேகதாரியின் நினைவினால் பாவங்கள் அழிவதில்லை. கிருஷ்ண பகவானுடைய மகாவாக்கியம், தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஆனால் தேகத்தின் சம்பந்தம் கிருஷ்ணருக்கும் இருக்கிறது. மேலும் அவர் சிறிய குழந்தையாக இருக்கிறார் அல்லவா? இது கூட எவ்வளவு பெரிய தவறாக இருக்கிறது. ஒரு தவறினால் எவ்வளவு வித்தியாசம் வந்துவிடுகிறது. பரமாத்மா சர்வ வியாபியாக இருக்க முடியாது. அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் என்று அவரை சொல்லப்படுகிறது. பிறகு அவரும் துர்கதியை அடைகிறாரா என்ன? இவை அனைத்தும் சிந்தனை செய்ய வேண்டிய விஷயங்கள். நேரத்தை வீணாக்கும் விஷயங்கள் அல்ல. எங்களுக்கு நேரம் இல்லை என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். வந்து பாடம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள். அவர்கள் நேரமில்லை என்று சொல்கிறார்கள். இரண்டு நாட்கள் வருவார்கள், பிறகு நான்கு நாட்கள் வரமாட்டார்கள். படிக்கவில்லை என்றால் எப்படி லட்சுமி நாராயணனாக ஆக முடியும்? மாயையின் வேகம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. எந்த வினாடி எந்த நிமிடம் கடந்து செல்கிறதோ அது அப்படியே திரும்பவும் நடக்கிறது என்று பாபா புரிய வைக்கிறார். எண்ணில் அடங்காத முறை திரும்ப நடந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது பாபாவின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாபா பிறப்பு இறப்பில் வருவது கிடையாது. முழுமையாக பிறப்பு இறப்பில் யார் வருகிறார் யார் வருவது இல்லை என்பதன் வேறுபாட்டை தெளிவுபடுத்தப்படுகிறது. ஒரே ஒரு தந்தையானவர் மட்டுமே பிறப்பு இறப்பில் வருவது இல்லை. மற்றவர்கள் அனைவரும் வருகிறார்கள். ஆகையால் தான் சித்திரங்களும் காட்டப்பட்டு இருக்கிறது. பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவரும் பிறப்பு இறப்பில் வருகிறார்கள். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாக நடிப்பில் வந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு முடிவு என்பதே கிடையாது. இந்த சித்திரங்களை அனைவரும் வந்து பார்ப்பார்கள் மற்றும் புரிந்து கொள்வார்கள். மிகவும் சகஜமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நாம் தான் பிராமணர்களாக இருக்கிறோம், பிறகு நாம் சத்திரியர்களாக ஆவோம், வைஷ்யர்களாகவும் சூத்ரர்களாகவும் ஆவோம் என்பது புத்தியில் வர வேண்டும். பிறகு பாபா வருவார், நாம் பிராமணர்களாக ஆகிவிடுவோம். இதை நினைவு செய்தால் கூட சுய தரிசன சக்கரதாரிகளாக ஆகிவிடுவீர்கள். அநேகருக்கு நினைவு நிற்பதே இல்லை. பிராமணர்களாகிய நீங்கள் தான் சுய தரிசன சக்கரதாரிகளாக ஆகின்றீர்கள். தேவதைகள் அப்படி ஆவது இல்லை. இந்த சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பது ஞானமாகும். இந்த ஞானத்தை பெற்றதன் மூலம் அவர்கள் தேவதைகளாக ஆகியுள்ளார்கள். உண்மையில் எந்த மனிதனும் சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவர் என்று சொல்லிக்கொள்ள தகுதியானவர்கள் இல்லை. மனிதர்களுடைய உலகம் மரண உலகம் தனியாக இருக்கிறது. எப்படி பாரதவாசிகளின் பழக்க வழக்கங்கள் தனியாக இருக்கிறது, அதுபோல அனைவருடையதும் தனித்தனியாக இருக்கிறது. தேவதைகளுடைய பழக்க வழக்கங்கள் தனிப்பட்டது. மரண உலகத்தின் மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் தனிப்பட்டது. இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கிறது. ஆகையால் தான் நாங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம் என்று அனைவரும் சொல்கிறார்கள். ஹே பகவான், தூய்மையற்ற உலகத்தில் இருக்கும் எங்கள் அனைவரையும் தூய்மையாக ஆக்குங்கள் என்று சொல்கிறார்கள். இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன் தூய்மையான உலகம் இருந்தது என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. அதை சத்தியுகம் என்று சொல்லப்படுகிறது. திரேதாயுகத்தை அப்படி சொல்ல முடியாது. சத்தியுகம் முதல் தரமானது, திரேதாயுகம் இரண்டாம் தரமானது என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு விஷயத்தை நல்ல விதத்தில் தாரணை செய்ய வேண்டும். யாராவது வந்து கேட்டால் அதிசயப்பட வேண்டும். சிலர் அதிசயப்படுகிறார்கள், ஆனால் அவர்கள் முயற்சி செய்வதற்கு நேரம் இருப்பது இல்லை. கண்டிப்பாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை கேட்கிறார்கள். இந்த காம விகாரம்தான் மனிதர்களை தூய்மையற்றவர்களாக ஆக்குகிறது. இதை வெல்வதன் மூலம்தான் நீங்கள் உலகத்தை வென்றவர்களாக ஆக முடியும். காம விகாரத்தை வென்று உலகை வென்றவர்களாக ஆகுங்கள் என்று பாபா கூறியுள்ளார். மனிதர்கள் மனதை வென்றவர்கள், உலகத்தை வென்றவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். மனதை வசப்படுத்துங்கள். சரீரத்தில் இல்லாமல் இருந்தால்தான் மனம் செயல்படாமல் இருக்கும். மற்றபடி மனம் ஒருபொழுதும் செயல்படாமல் இருக்காது. கர்மம் செய்வதற்காகவே தேகம் கிடைத்திருக்கிறது எனும் பொழுது எவ்வாறு கர்மாதீத் நிலையில் எப்படி இருப்பீர்கள்? பிணம் போன்ற நிலை தான் கர்மாதீத் நிலை என்று சொல்லப்படுகிறது. வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இறப்பது என்றால் ஷரீரத்திலிருந்து விடுபட்ட நிலை. உங்களுக்கும் கூட ஷரீரத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை கற்பிக்கிறார். ஆத்மா ஷரீரத்திலிருந்து தனிப்பட்டதாகும். ஆத்மா பரம்தாமத்தில் இருக்கக்கூடியது. ஆத்மா ஷரீரத்தில் பிரவேசிக்கிறது என்றால் அதை மனிதன் என்று சொல்லப்படுகிறது. கர்மம் செய்வதற்காகவே ஷரீரம் கிடைக்கிறது. ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டால் கர்மம் செய்வதற்கு ஆத்மா வேறொரு ஷரீரத்தை எடுக்க வேண்டும். கர்மம் செய்ய வேண்டியது இல்லை எனும்போதுதான் அமைதியாக இருப்பார்கள். மூலவதனத்தில் கர்மம் இருப்பதில்லை. சிருஷ்டி சக்கரம் இங்கேதான் சுழல்கிறது. பாபாவையும் சிருஷ்டி சக்கரத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கண்கள் எதுவரை தூய்மையற்றதாக குற்றமுடையதாக இருக்கிறதோ அதுவரை இந்த கண்களின் மூலம் தூய்மையான பொருட்கள் தெரிய முடியாது. இந்த கண்கள் எதுவரை தூய்மையற்றதாக குற்றமுடையதாக இருக்கிறதோ அதுவரை இந்த கண்களின் மூலம் தூய்மையான பொருட்கள் தெரியாது. ஆகையால் ஞானத்தின் மூன்றாவது கண் வேண்டும். எப்பொழுது நீங்கள் கர்மாதீத் நிலையை அடைவீர்களோ, தேவதைகளாக ஆவீர்களோ, அதன் பிறகு இந்த கண்களின் மூலம் தேவதைகளை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். மற்றபடி இந்த சரீரத்தில் இந்த கண்களின் மூலம் கிருஷ்ணரை பார்க்க முடியாது. மற்றபடி காட்சியை காண்பதன் மூலம் ஏதும் கிடைக்கிறதா என்ன? அல்ப காலத்திற்கான மகிழ்ச்சி இருக்கிறது, ஆசை பூர்த்தியாகி விடுகிறது. நாடகத்தில் காட்சிகளின் நடிப்பும் பதிவாகி இருக்கிறது. இதனால் எந்த பலனும் ஏற்படுவது இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சார முதலாவது, ஷரீரத்திலிருந்து தனிப்பட்ட ஆத்மா நான். வாழ்ந்து கொண்டே இந்த ஷரீரத்தில் இருக்கிறேன் சவத்தை போல. இந்த நிலையின் பயிற்சியின் மூலம் கர்மாதீத் நிலையை உருவாக்க வேண்டும். இரண்டாவது, சேவையின் நிரூபணத்தை அளிக்க வேண்டும். தேக உணர்வை விட்டுவிட்டு தங்களுடைய உண்மையிலும் உண்மையான செய்தியை கொடுக்க வேண்டும். மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வரதானம் தனது அமைதி சொரூபத்தின் மனநிலை மூலமாக அமைதியின் கிரணங்களை பரப்பக்கூடிய மாஸ்டர் அமைதி கடலாகுக. விளக்கம், தற்சமயத்தில் உலகின் ஆத்மாக்களுக்கு அனைத்தையும் விட அதிகமான அவசியமாக இருப்பது உண்மையான அமைதி. தினம்தோறும் அசாந்திக்கான பல காரணங்கள் அதிகரிக்கும், மேலும் அதிகரிக்கும். ஒருவேளை சுயம் அமைதியாக இல்லை என்றால் மற்றவர்களின் அமைதியற்ற வாயுமண்டலம் சூழ்நிலை அமைதியான மனநிலையில் அமரவிடாது. அமைதியற்ற தன்மையின் அழுத்தம் அனுபவம் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட சமயத்தில் மாஸ்டர் அமைதி கடலான குழந்தைகள் அமைதியற்ற எண்ணங்களை உள்ளடக்கி விசேஷமாக அமைதியின் அதிர்வலைகளை பரப்புங்கள். ஸ்லோகன் பாபாவின் அனைத்து குணங்களை அனுபவம் செய்வதற்காக எப்பொழுதும் ஞான சூரியனுக்கு நெருக்கத்தில் இருங்கள். அவ்யக்த சமிஞ்சை இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்தில் இருந்து விடப்பட்டு ஜீவன் முக்த நிலையின் அனுபவம் செய்யுங்கள். இப்பொழுது நேரத்தின் சேமிப்பு, எண்ணங்களின் சேமிப்பு, சக்திகளின் சேமிப்பு, திட்டத்தை உருவாக்கி புள்ளி சொரூபத்தின் அனுபவத்தை செய்யுங்கள். எந்த அளவு புள்ளி சொரூபத்தின் நிலை இருக்கிறதோ அந்த அளவிற்கு தீய ஆத்மாக்கள் தீய சம்ஸ்காரத்தின் வலிமை உங்கள் மீது போர் புரியாது. நீங்கள் அதிலிருந்து விடப்பட்டு இருப்பீர்கள். மேலும் உங்களுடைய சக்தி ஸ்வரூபம் அவர்களுக்கும் கூட முக்தியை கொடுக்கும். ஓம் சாந்தி.